This program was first broadcast on Canterbury's community access radio station Plains FM 96.9 and was made with the assistance of New Zealand On Air.
திருவள்ளுவர் ஆண்டு 2049 கார்த்திகை 7ஆம் தேதி. நியூசிலாந்தின் பூங்கா நகரத்திலிருந்து ஒலிக்கின்ற கலாபம் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் சிறுபிள்ளைகளின் கல்வி தொடர்பாக உரையாடுவதற்காக என்னுடன் விஜயஸ்ரீ ஜெயக்குமார் அவர்கள் கலையகத்தில் இணைந்திருக்கிறார். அவரோடு நாம் இன்று உரையாடலாம். வணக்கம் விஜயஸ்ரீ.
வணக்கம்.
உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் என்று சொல்லுங்கள்.
என் பெயர் விஜயஸ்ரீ ஜெயக்குமார். நான் பிறந்தது, வளர்ந்தது, படித்தது அனைத்தும் சிங்கப்பூரில். எனது பெற்றோர்களும் சிங்கப்பூரர்கள். என்னுடைய முன்னோர்கள் தென்னிந்தியாவைச் சேர்ந்தவர்கள். எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். மூவருமே சிங்கப்பூரில் பிறந்தவர்கள். மூத்தவர் மகள், அவருக்கு 11 வயது. மூத்த மகன் 6, இளைய மகன் 4 வயது. நான் சிங்கப்பூரில் கல்வித்துறையில் பட்டப்படிப்பு எடுத்து முடித்துவிட்டு ஒரு ஆசிரியராக 10 வருஷம் வேலை செய்தேன். அதன் பிறகு குழந்தை பருவ கல்வி, அதாவது ஆங்கிலத்தில் ஏர்லி சைல்ட்ஹுட் எடுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து மேல் பட்டப்படிப்பு முடித்துவிட்டு ஒரு பாலர் பள்ளியில் 5 வருடம் ஆசிரியராக பணிபுரிந்தேன். இப்போது கிரைஸ்ட் சர்ச்சுக்கு வந்து 3 வருஷம் ஆகிறது. இங்கு காண்டபரி பல்கலைக்கழகத்தில் இன்க்ளூசிவ் அண்ட் ஸ்பெஷல் எடுகேஷன், அதில் வந்து மேல்பட்ட படிப்பு எடுத்தேன். தமிழில் சொல்லுன்னா உள்ளடக்கிய சிறப்பு கல்வின்னு சொல்லலாம். இப்போதைக்கு என் பிள்ளைகள் படிக்கும் பள்ளியில் ஒரு தொண்டொழிய ஆசிரியராக இருக்கிறேன்.
நன்றி. இப்போது நாங்கள் நியூசிலாந்தில் தமிழர்கள் மற்றும் தமிழ் கல்வி தொடர்பாக அடுத்த கேள்விக்கு செல்லலாம் என்று இருக்கிறேன். உதாரணத்துக்கு இப்போ நியூசிலாந்தில் வந்து தமிழர்களின் எண்ணிக்கை வந்து மிகவும் குறைவு. இப்போ வந்து அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் பாடங்களோ அல்லது பாடசாலையில் ஒரு மேலதிக மொழியாக தமிழ் கல்வியோ இல்லை. இந்த நிலையில் வந்து எமது அடுத்த தலைமுறைக்கு தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் கற்பிப்பதற்கான பிரதான வழிமுறைகளாக 2 நான் நோக்குகிறேன். முதலாவது வந்து பொது அமைப்புகள் மூலமான ஏதாவது தமிழ் பாட வகுப்புகள் அல்லது கலாச்சார நிகழ்வுகள். அடுத்தது வந்து வீட்டில் வந்து பெற்றோர்களின் ஒரு ஊக்குவிப்பு, அவர்கள் தமிழில் உரையாடோடும் மற்றது வீட்டில் வந்து தமிழ் சொல்லி கொடுப்போம். இப்போ எமது பிரதேசத்தில் எடுத்தீங்கன்னு சொன்னால், அதாவது கிரைஸ்ட் சர்ச்சில் இந்த கண்டபரி தமிழ் சங்கத்தின் ஏற்பாட்டில் வந்து வாராந்தம் வந்து தமிழ் கல்வியும் கலாச்சார நிகழ்வுகளுக்கான பயிற்சிகளும் இடம்பெறுகிறது. ஏறத்தாழ 30 சிறார்கள் வந்து அதில் கலந்து கொள்கிறார்கள். இப்போ வந்து இந்த தமிழ் வகுப்பை வந்து மேலும் வினைத்திறன் மிக்கதாக மாற்றுவதற்கு உங்களை ஏதாவது ஒரு ஆலோசனை என்ன? என்னன்னு சொன்னால் இப்போ உங்கள் பிள்ளைகளும் வந்து அதே வகுப்பில் கல்வி கேட்கின்றார். ஸோ உங்கள் பார்வை என்ன அதன் தொடர்பாக?
சரி, இப்போ நீங்கள் சொன்னது போல் பாடங்களை நடத்த நமக்கு ஒரு நல்ல இடம் கிடைத்திருக்கிறது. அதே நேரத்தில் மாணவர்களும் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகிறது. ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். ஒரு நல்ல பாடத்திட்டம் இருக்கிறது. நிறைய வளங்கள், அதாவது டீச்சிங் ரிசோர்ஸும் இப்போதைக்கு நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் இதையும் தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான ஒன்று, வீட்டிற்கும் பாடசாலைக்கும் உள்ள அந்த தொடர்பு. அந்த தொடர்பை வந்து நாம் உருவாக்க வேண்டும். இதை வந்து ஆங்கிலத்தில் ஹோம் ஸ்கூல் பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து நியூசிலாந்து கல்வி அமைச்சர் இணையதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா, அதாவது நியூசிலாந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ஸ்கூல் பார்ட்னர்ஷிப் பற்றி நிறைய தகவல் அங்கே கிடைக்கும். இந்த தொடர்பு வந்து ஒரு மாணவரின் வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியம் என்று நிறைய ஆய்வுகள் காட்டுகின்றன. இதை எப்படி பாடசாலையில் செயல்படுத்தலாம் என்று நான் அதை பற்றி பேச விரும்புகிறேன். முதலில் ஆசிரியர்கள் தமிழ் பாடம் முடிந்த பிறகு அந்த பெற்றோர்களிடம் போய் அவரோட பிள்ளைகள் வகுப்பில் என்ன படித்தார்கள் என்பதை சொல்லலாம். பிள்ளைகள் வகுப்பில் ஏதேனும் பயிற்சிகள் செஞ்சிருந்தால் அந்த பயிற்சிகளை பெற்றோர்களிடம் கொடுத்து பெற்றோர்கள் அதை வீட்டிற்கு எடுத்து சென்று அதை பற்றி பிள்ளைகளிடம் பேசலாம். வேண்டுமென்றால் அந்த பாடத்தை, அவர்கள் படித்த பாடத்தை மறுபடியும் வீட்டில் அவர்களால் முடிந்தால் சொல்லிக் கொடுக்கலாம். இதை வந்து ஆங்கிலத்தில் ரீஎன்ஃபோர்ஸ் தியர் லேர்னிங் அட் ஹோம், இல்லை எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லேர்னிங்னு அவங்க சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இது ஏன் முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ வகுப்பில் வந்து நிறைய மாணவர்கள் இருக்கிறார்கள், எப்போதும் ஒரு 30-35 மாணவர்கள் இருக்கிறார்கள். வகுப்பு என்னதான் 1.5 மணி நேரம் இருந்தாலும் மாணவர்கள் ஒரு 20 அல்லது 30 நிமிடங்கள் மட்டுமே முழு கவனம் பாடத்தில் இருக்கும். மற்ற நேரத்தில் அவர்கள் முழு கவனத்தை செலுத்த மாட்டார்கள். அப்போது பெற்றோர்கள் அந்த பாடத்தை வீட்டில் மறுபடியும் சொல்லி கொடுக்கும்போது பிள்ளைகளுக்கு அந்த மொழியில் ஒரு பற்று வரும். அதற்கு பெற்றோர்கள் ஒரு வகையில் உதவி செய்கிறார்கள். அதேபோல் இப்போ நம்ம வந்து நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம், அதாவது பொங்கல் நிகழ்ச்சி, தீபாவளி நிகழ்ச்சின்னு நிறைய நிகழ்ச்சிகள் வந்து இந்த சங்கம் நடத்திக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த நிகழ்ச்சியின் போது கூட நாம் வந்து வகுப்பில் என்ன நடக்கிறது என்பதை புகைப்படமாக எடுத்து, இல்லை ஒரு வீடியோ எடுத்து இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒரு 5-10 நிமிடங்கள் பெற்றோர்களிடம் காட்டலாம். அப்புறம் அவர்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். தமிழ் சங்கம் வந்து எவ்வளோ முயற்சிகள் எடுக்கிறார்கள், பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்வதற்கு எவ்வளோ முயற்சிகள் எடுக்கிறார்கள் என்று அவர்களும் சந்தோஷப்படுவார்கள். இந்த தொடர்பு வந்து ஏன் முக்கியம் என்று நான் சொல்கிறேன். தமிழில் ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம் இருக்குது, இரு கை தட்டினால்தான் ஓசை வரும் என்று. இதை வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அதே போல் ஒரு மாணவர் அவர் கல்வியில் முன்னேறுவதற்கு ஆசிரியர் மற்றும் வீட்டில் இருப்போர் நான் சொல்லும்போது பெற்றோர்கள் மட்டும் இல்லை, வீட்டிலிருந்து பெரியோர்களும் இருக்கிறார்கள், கூட பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆசிரியரும் வீட்டில் இருப்போரும் சேர்ந்து செயல்பட்டால்தான் அந்த பிள்ளையின் மொழி வளர்ச்சிக்கு ஒரு முன்னேற்றம் தெரியும். இதை ஆய்வுகளும் இதை தான் சொல்லுகின்றன.
நன்றி. அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ சிறுவர்கள் ஒன்று கூடும் போது அவர்கள் வந்து விளையாட்டில் தான் பெரும்பாலும் கவனம் செலுத்துவார்கள். இப்போ வந்து பாரம்பரிய புத்தக கல்வி முறையை விடுத்து இப்போ விளையாட்டு மூலமாகவோ அல்லது வேறு விதமாகவோ இப்போ பிள்ளைகள் ஆர்வமாக தமிழ் கேட்க நாங்கள் என்ன வழிமுறைகளை கையாளலாம்?
ஆமாம், நீங்கள் சொன்னது போல் கல்வி வந்து இப்போ ரொம்பவே மாறிவிட்டது, மாறிக்கொண்டே வருகிறது தான் நான் சொல்லணும். முன்பு வந்து நாம் படித்த விதம் வேறு, இப்போது வந்து நாம் படிக்கும் விதம் வேறு. முன்பு வந்து ஆசிரியர் பேசுவார், பாடத்தை சொல்லிக் கொடுப்பார், மாணவர்கள் உட்கார்ந்து கேட்டுக்கொள்வோம், இல்லை புத்தகத்தில் எழுதி கொள்வோம். வகுப்பில் பேசுவதற்கோ கேள்வி கேட்பதற்கோ மிகவும் பயப்படுவோம். ஆனால் இப்போது அப்படி இல்லை. இப்போது வந்து ஆசிரியர்கள் குறைவாக பேசுகிறார்கள், மாணவர்களை நிறைய பேச சொல்கிறார்கள், நிறைய கேள்விகள் கேட்க சொல்கிறார்கள், முக்கியமாக நிறைய யோசிக்க வாய்ப்பு கொடுக்கிறார்கள். அது வந்து ஒரு பெரிய மாற்றம். இப்போ நமது பாடசாலையில் நம்ம பாடசாலையில் வரும் மாணவர்கள் தமிழ் மொழியை விரும்பி படிக்க வேண்டும், தமிழ் மொழி கற்றலில் அவர்கள் வந்து கூடுதல் ஈடுபாடு காட்ட வேண்டும். அப்போது முதலில் நாம் என்ன செய்யலாம், பாடத்தை சொல்லி கொடுக்கும் விதத்தை சற்று மாற்ற வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு அவர்களுக்கு தெரிந்த உலகத்திலிருந்து சில பொருட்களை எடுத்து வரலாம். இது ஆங்கிலத்தில் வந்து பிரிங் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் த ரியல் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து பழங்களை பற்றி ஒரு பாடத்தை நடத்த போகிறேன்னா அது வந்து புத்தகத்தில் இருக்கும், இல்லை பயிற்சித்தாளில் இருக்கும். ஆனால் அதுக்கும் மேலாக ஒரு நிஜம் ஆப்பிள், வாழைப்பழம் வீட்டிலிருந்து, இல்லை ஒரு மாம்பழம் கொண்டு வந்து அதை வைத்து மொழி நடத்த வேண்டும். அப்போ மாணவர்கள் வந்து அந்த பழங்களை வந்து அவங்க முத தொட்டு பார்ப்பாங்க, அந்த நிறத்தை பார்ப்பாங்க, முகர்ந்து பார்ப்பாங்க, வெட்டி ருசித்து சாப்பிட்டு பார்ப்பாங்க. இதுதான் வந்து அவர்களுக்கு தெரிந்த உலகத்திலிருந்து பொருட்களை கொண்டு வந்து மொழி சொல்லிக் கொடுப்பது. இது வந்து ஒரு இப்போது நிறைய பள்ளிகளில் இதை தான் வந்து, அதுவும் நியூசிலாந்து பள்ளிகளில் இந்த மாதிரி தான் அவங்க சொல்லிக் கொடுத்துக்கிட்டு வராங்க. இப்போ பாலர் பள்ளிகளை பார்த்தீங்கன்னா அந்த அங்குள்ள பிள்ளைங்க வந்து சட்டி பானையோடு விளையாடுவாங்க, இலைகள் இருக்கும், மண் இருக்கும், கற்கள், இதெல்லாம் வச்சு அவங்க விளையாடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வரும். அந்த அது விளையாட்டு மட்டும் இல்லாமல் அந்த விளையாடும் போது அந்த மொழி அவர்கள் பேசுகிறார்கள், நண்பர்களுடன் மொழியை வைத்து பேசுகிறார்கள், ஆசிரியர்களும் அந்த அவர்களுடன் சேர்ந்து பேசுவார்கள். இது மட்டுமின்றி விளையாட்டுகள் பயன்படுத்தலாம், புதிர்கள் பசல்ஸ் பயன்படுத்தலாம், அட்டைகள் ஃப்ளாஷ் கார்ட்ஸ், இல்லை பாடல்கள் அதெல்லாம் வந்து பயன்படுத்தி நம்ம வந்து இந்த மொழியை வந்து கற்றுக் கொடுக்கலாம்.
அதை செயல்வழி கல்வி அப்படின்னு சொல்வார்கள் இல்லையா? ஆக்டிவிட்டி பேஸ்ட்.
ஆமாம், இது வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேரும் இருக்குது, விளையாட்டை அடிப்படையாக கொண்ட, அதாவது பிளே பேஸ் கரிக்குலம். இந்த மாதிரி கரிக்குலம் வந்து இப்போ நிறைய நாடுகளில் கொண்டு வருகிறார்கள். சொல்லப்போனால் ஃபின்லாந்து, ஸ்வீடன், சிங்கப்பூர், நியூசிலாந்து, இந்த மாதிரி நிறைய நாட்டில் அதை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஆய்வுகள் வந்து இந்த மாதிரி விளையாட்டு சம்மந்தப்பட்ட பாடத்திட்டத்தை வச்சு பிள்ளைங்க சொல்லி கொடுத்தா அவங்க வந்து விருப்பத்துடன் அந்த மொழியை எடுத்து படிக்கிறார்கள் என்று ஆய்வுகள் வந்து நிறையவே சொல்லுகின்றன. அதனால தான் இந்த நாடுகள் எல்லாம் இப்போ அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த வழிகள் வந்து நாம் நமது பாடசாலையில் நம்ம பயன்படுத்தினா மாணவர்களும் அந்த மொழியை வந்து விரும்பி படிப்பாங்க, அதை பயன்படுத்துறதுக்கும் தயங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும், என்னாலையும் வந்து இந்த மொழியை பேச முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்கு வரும்.
நினைக்கணும், ஆனால் அந்த நேரம் வந்து இப்போ அவங்க வந்து தாங்களாகவே ஆங்கிலத்தில் தான் உரையாட வழிக்கிடுகிறார்கள். ஆனால் அதை வந்து நாங்கள் அந்த விளையாடும் போதும் தமிழை தான் பாவிக்கணும்னு சொல்லி சொல்லிக் கொடுக்கணும்னு.
இப்போ வந்து ஆய்வுகள் இப்போ பைலிங்குவலிசம்னு இருக்கு, அதாவது இருமொழி கற்கும் மாணவர்கள். அந்த பைலிங்குவலிசம் சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, மாணவர்கள் தெரிந்த மொழியை வைத்து புது மொழியை கற்றுக் கொடுங்கள் என்று. இப்போ நானும் வந்து ஒரு ஆசிரியராக இல்லாமல் ஒரு பேரண்டாக நானும் வந்து இதை தான் நான் செய்வேன். ஒரு பெற்றோராக வந்து நான் வீட்டில் வந்து என்னோடய பிள்ளைங்க வந்து ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியத்தை சொன்னால் அதை தமிழில் எப்படி சொல்லுறது அப்படின்னு நான் அவங்ககிட்ட வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களால முடிஞ்சால் அதை வந்து நான் தமிழில் சொல்லுவேன். தமிழில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து தொடர்ந்து அதை ஏதாச்சும் செய்யலாம். ஆனால் சில மாணவர்கள் வந்து தமிழ் மொழியை பயன்படுத்த தயங்குகிறார்கள். அப்போ இந்த மாதிரி ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, பரவாயில்ல, நீங்கள் வந்து அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருங்க, அந்த தமிழ் மொழியை பயன்படுத்தி பேசிக்கிட்டே இருங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த நினைப்பில் இருக்கும், ரிசெப்டிவ் லாங்குவேஜ்னு அதை சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா, நீங்கள் பேச பேச அவங்களுக்கு வந்து அந்த மொழி வந்து கேட்க கேட்க ஒரு அவங்களே வந்து தச்சையெல்லாம் அதை பயன்படுத்த ஆரம்பித்துருவாங்க. ஆமாம், ஒரு கட்டத்தில் இருந்துச்சுமா அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நாமும் போது அந்த மொழியை பேசணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 7 நாளில் 6 நாள் ஆங்கில மொழியை பேசிட்டு சனிக்கிழமை 1.5 மணி நேரம் தமிழ் பேசினா எப்படி உங்களுக்கு தமிழ் வரும்? நிச்சயமாக வராது, அது வந்து நடக்கக்கூடிய காரியம் இல்லை. அதுவும் வந்து இதை வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். இப்போ நியூசிலாந்தில் ஜப்பான் மாணவர்கள், சவுத் கொரிய மாணவர்கள், சீனாலும் நிறைய மாணவர்கள், அவர்களுக்கு முதல் மொழி வந்து ஜப்பான் மாணவருக்கு ஜப்பனீஸ் மொழி, சைனாலேருந்து வரவங்க மேண்ட்ரின் கூட சொல்லலாம், அதே மாதிரி சவுத் கொரியாவில் வரவங்க கொரியன் மொழி, அவங்க வந்து அந்த மொழியை தான் முதல் மொழியாக வச்சுருக்காங்க. ஆனால் நியூசிலாந்துக்கு ஆங்கிலம் படிக்கிறதுக்காக வராங்க, ஆங்கிலத்தையும் கற்றுக்குவாங்க. ஆனால் அவர்கள் ஜப்பான் நண்பர்கள் கூட சேரும்போது ஜப்பான் மொழியில் தான் பேசுகிறாங்க. ஜப்பான் மொழி தெரியாத நண்பர்களிடம் ஆங்கிலத்தை பயன்படுத்துகிறார்கள். தமிழ் மாணவர்கள் தமிழ் நண்பர்களிடம் ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள், எப்போதும் ஆங்கிலத்தில் தான் பேசுகிறார்கள். இதை வந்து பெற்றோர்கள் சற்று நிறுத்தி, பெற்றோர்கள் உதாரணமாக இருக்கணும். நான் வந்து நானே சொல்கிறேன், சில நேரத்தில் வந்து எனக்கு ஆங்கிலம் தான் சரளமாக வருது. நான் வந்து என்னையே நிப்பாட்டி ஒரு கான்ஷியஸ் லெவலில் தமிழை பேச நானே வந்து இப்போ முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து நம்ம தான் வந்து பிள்ளைகளுக்கு ஒரு முன் உதாரணம். ஆமாம், நாம் வந்து அந்த நல்ல அந்த வழியை காட்டணும், அந்த மொழியை வந்து நாம் தான் முத பேசி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்.
மிகவும் உபயோகமான தகவல்கள். ஒரு பாடலை தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு செல்லலாம்.
ஆமாம்,
உனக்கு என்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்ட சொல்லு, புது இடம் புது மேகம் தேடி போவோமே. பிடித்ததை வாங்க சொல்லு, வெறுப்பதை நீங்க சொல்லு, புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே. இருவரின் பகல் இரவு, ஒரு வெயில் ஒரு நிலவு, தெரிந்தது தெரியாதது பார்க்க போறோமே. உலகென்னும் பரம பதம் விழுந்த பின் உயர்வு வரும், நினைத்தது நினையாதது சேர்க்க போறோமே. ஒரு வெள்ளி கொலுச கொசு போல இந்த பூமி சிணுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல, ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சிணுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல.
நிகழ்ச்சியில் விஜயஸ்ரீ ஜெயக்குமார் அவர்களுடன் சிறு பிள்ளைகளின் கல்வி தொடர்பாக உரையாடி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அடுத்த கல்விக்கு செல்லலாம். இங்கு வளர்கின்ற தமிழ் பிள்ளைகளின் தமிழ் மொழி அறிவு அவர்களின் வயதோடு ஒத்திருப்பதில்லை. அவர்கள் வளர்ந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அது மாறுபடுகின்றது. இந்நிலையில் அவர்களை குழுவாக பிரிப்பதில் நாம் சிரமப்படுகின்றோம். அதாவது அவர்களின் வயதிற்கு ஏற்ப குழுக்களை அமைப்பதா அல்லது அவர்களின் மொழி அறிவை கொண்டு குழுக்களை அமைப்பதா என்பதை பற்றி எங்களுக்கு ஒரு குழப்பம் ஒன்று நிலவுகின்றது. இது எந்த முறை சிறந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
நியாயமான குழப்பம்தான். இப்ப வந்து அவர்களை மொழி அறிவு கொண்டு குழுவை அமைக்கலாம் என்று என்னுடைய கருத்து. இதுக்கு காரணம் வந்து அவர்களுக்கு சொல்லி கொடுக்க சுலபமாக இருக்கும், இன்னொன்று அவர்கள் பலன் நிறைய பலனும் அடைவார்கள். இது வந்து ஒரு ஆய்வு. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா லே விகாட்ஸ்கின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இப்போது இல்லை, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர் இருந்தார். அவர் வந்து ஒரு உளவியலாளர், அதாவது சைக்காலஜிஸ்ட், எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட். அவர் வந்து அவர் ஆய்வில் வந்து ZPDன்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசுவார். அது வந்து ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டிவலப்மெண்ட். அது என்ன ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டிவலப்மெண்ட் நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு வகுப்பில் வந்து ஒரு இது நியூசிலாந்து பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி தான் அது நடக்குது. இப்போ ஒரு வகுப்பில் வந்து 40 மாணவர்கள் இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் வந்து 10 வயதுன்னு வச்சுக்குவோம். ஆனால் அந்த 40 மாணவர்களை சில மாணவர்கள் வந்து ஒரு நிலையில் இருப்பார்கள், ஒரு லெவல் 1 வச்சுங்க. இப்போ வாசிப்பு திறன் பார்த்தீங்கன்னா சில மாணவர்கள் லெவல் 1 இருப்பாங்க, நிலை 1 இருப்பாங்க. சில மாணவர்கள் லெவல் 2, அவங்க ஆரம்பிக்கிறப்பே அந்த லெவல் 2 பள்ளி பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கிறப்ப வந்து ஆசிரியர்கள் கண்டுபிடித்துருவார்கள் எல்லா மாணவர்களும் வெவ்வேறு வந்து நிலைகளை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பள்ளியில் இருக்கும் ஆசிரியர்கள் வந்து அவங்க இருக்கிற நிலையை முத கண்டுபிடித்து விட்டு அதன் பிறகு அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் பயிற்சிகளை அவர்கள் அமைத்து கொடுக்கிறார்கள். அவர்கள் என்ன முடியும் என்று தெரிந்த பிறகு அங்கிருந்து அந்த ஸ்டாண்டர்ட் வந்து அங்கிருந்து ஆரம்பிக்குது. இப்போ லேப்கோஸ்கி அதான் சொல்கிறாரு, அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை கண்டுபிடித்து விட்டு அங்கிருந்து அவர்களை மேலே தூக்கி விடுங்கள். இப்போ யார் அவங்கள மேலே தூக்கி விட போகிறா? ஆசிரியர்கள் அவர்கள் வந்து நிச்சயமாக தூக்கிடுவார்கள். அதே நேரத்தில் பள்ளி கூடத்தில் இப்போது வந்து வகுப்புகளில் நிறைய கொலபரேட்டிவ் கோஆபரேட்டிவ் லேர்னிங் டெக்னிக்ஸ்னு இருக்குது. அப்போ வந்து நிறைய குரூப் ஒர்க் செய்கிறாங்க, ஒரு பெரிய குழுவாக செய்கிறாங்க, பேர் ஒர்க் செய்கிறாங்க, ரெண்டு பேர் உட்காந்து அந்த பயிற்சியை செய்ய வராங்க. அதே நேரத்தில் இண்டிபெண்டன்ட் லேர்னிங்காகவும் செய்கிறாங்க. இப்போ வந்து அவர் என்ன சொன்னார்னா, பிள்ளைங்க வந்து ஒரு பாடத்தை படித்து புரிந்து கொள்வதற்கு ஆசிரியர்கள் மட்டும் காரணம் இல்லை, அந்த வகுப்பில் இருக்கும் சக நண்பர்களும் ஒரு பெரிய உறுதுணையாக இருப்பார்கள்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவர் சொன்னபடி, அவர் கோட்பாடுபடி நாம் பார்த்தோன்னா நிலைப்படி பிரித்து சொல்லி கொடுப்பது தான் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம சொல்லுவோம்.
இப்போ வந்து அது வந்து ஒரு 5 வயது பிள்ளையும் ஒரு 10 வயது பிள்ளையும் சேர்ந்து படிக்கும்போது அவர்களிடையே ஒரு ஏற்றத்தாழ்வு அந்த மனநிலை அப்படி யோசிக்காது
இல்லை. ஆனால் இப்போது நீங்கள் பார்த்துருந்தால் அந்த 10 வயது பையன் 5 வயது பிள்ளையோட சீக்கிரமாக அதை கண்டுபிடிச்சிருவார். அப்போ அவர் வந்து உடனே வந்து அடுத்த நிலைக்கு அவர் வந்து செல்லலாம், ப்ரொமோட் பண்ணிவிடுவோம். அதே நேரத்தில் அந்த 5 வயது பிள்ளை கூட ஒரே குழுவில் இருக்கும்போது அவர் வந்து அந்த 5 வயது பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கும்போது அவர் தன்னம்பிக்கை கொஞ்சம் கூடுது. அப்போ நமக்கு வந்து ஒரு வின் வின் சிச்சுவேஷன் சொல்லுவாங்களே. ஆமாம், அவரும் வந்து முன்னேற்ற விரைவாக கற்றுக்கொண்டார், அதே நேரத்தில் அடுத்த அந்த சின்ன பிள்ளைக்கும் சொல்லி கொடுக்குறார். அப்போ அது ஒரு நல்ல விஷயம் தானே.
நன்றி. இன்றைய நிகழ்ச்சிக்குரிய நேரம் இத்துடன் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கலாம், ஆனால் அதே அந்த நிகழ்ச்சியை வந்து அடுத்த வாரம் வந்து நாம் தொடர்ந்து ஒளிபரப்போம். என்னுடைய சிறிய இடைவெளி ஒன்று எடுத்துக்கொள்வோம்.
நன்றி.
தொடர்ந்து ஒலிக்கின்ற திரைப்பட துணுக்கோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது.
டீச்சர்ஸும் என்ன மாதிரி டாக்டர்ஸும் நிறைய பேசி அட்வைஸ் பண்ணி ஆகும்.
பட் ஸ்டில் இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங், கோ ஹெட்.
குழந்தைங்கலாம் வெதர், பேரண்ட்ஸ் எல்லாம் தோட்டக்காரங்க, நம்ம ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அந்த விதையை பிடிச்சிட்டு இருக்கிற மண். டீச்சர்ஸ் சூரிய வெளிச்சம் மாதிரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர், அண்ட் தெரபிஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாரையும் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் சொல்லலாம். டாக்டர்ஸ் கொடுக்குற எல்லா தெரப்பியை விட ஃபேமிலி தெரப்பி தான் பெஸ்ட். குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுற பேரண்ட்ஸால் மட்டும்தான் ADHDயை கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் பேரண்ட்ஸ்ன்னு சொல்லும் போது அப்பாக்களையும் சேர்த்துக்கிறேன். Dads also, huh?
See?
But mothers are the best therapists.